களை மூடி அவர் சமூகத்தை ஏறெடுப்போம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உத அடியனை விலக்கிக்கார், அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதீர். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த பட்டணத்தில், உலகத்தின் தலைநகராம் இருக்கும் இந்த பட்டணத்திலே, கர்த்தருக்கன்று திறப்பின் வாசலிலே தியாகத்தோடும் அர்ப்பணிப்போடும் எத்தனையோ விதமான அலுவல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சற்று வைத்துவிட்டு இந்த தேசத்துக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிரதமாய் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக அன்பு போதகர் அண்ணன் தேவா அவர்கள், போதகர் சதீஷ், விசேஷமாக பேராயர் ஹென்றி அவர்கள், இவர்களுக்கு வாழ்த்துகள் தெரிவித்துக்கொண்டு, நன்றியை தெரிவித்துக்கொண்டு நான் ஆண்டவருடைய வார்த்தையை ஆரம்பிக்கிறேன். அதற்கு முன்பாக சிறு பிள்ளைகளுக்காக நான் விசேஷமாக ஜபிக்க விரும்புகிறேன். யூ வாண்ட் டு ப்ரே ஃபார் சில்ட்ரன் அண்ட் ஆல்சோ த ஸ்டூடெண்ட்ஸ். நோ மேட்டர் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் யூ ஆர், மேபி ஹையர் ஸ்டடீஸ் ஆர் லோயர் ஸ்டடீஸ், கேன் வி ஜஸ்ட் அசம்பிள் ஹியர் சில்ட்ரன்? So the holiday is going to be over soon, I understand. Even students, university students, all the students are welcome. Please come. Yeah. Yes, come. சபையர் எல்லாம் எழுந்திருக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கரங்களை நீட்டி அவர்களுக்காக நம்ம விசேஷமாய் ஜபிப்போம். Heavenly Father, in the name of Jesus Christ, Lord, I release your blessings upon the children. The children, they are precious gift from above, Lord. You gave children to us, to the families, to the church. Lord, we assemble here as parents, as well-wishers, friends, and the church members, ordained ministers. Lord, we stretch out our hands to bless them, O Lord, in the name of Jesus Christ. We bless them, O Lord. Let there be blessing as they move forward. Let there be blessing as they turn around. Let there be blessing wherever they go, Lord. In the name of Jesus Christ, Lord, I especially pray, let there be a great beginning of blessings in their life, O Lord. In the name of Jesus Christ, Lord, I command, let them enjoy excellency in academics, O Lord. In the name of Jesus Christ, as they pursue their educations, right from the young age to the university level, Lord, in the name of Jesus Christ, I release your power upon them right now. The heavenly wisdom take over, O Lord. In the name of Jesus Christ, I speak against all the forces of fear tormenting your children, O Lord. In the name of Jesus Christ, I command all the fear, leave our children. In the name of Jesus Christ, Lord, we release the spirit of boldness upon them, O Lord. Let them face the situation boldly, for Jesus Christ is their confidence. Thank you, Lord. You are being confident to our children, O Lord. In the name of Jesus Christ, I especially pray for children who lag behind in education, the spirit of education. In the name of Jesus Christ, Lord, from this day onwards, in the name of Jesus Christ, I accelerate their movements in the name of Jesus Christ, O Lord. Let there be overall growth in their academics, extracurricular activities. In the name of Jesus Christ, Lord, let them move forward with the power of concentration, with the power of memory. In the name of Jesus Christ, let them grasp the subjects immediately, that they excel in every standard as they move forward, O Lord. Let them bring laurel, honor, and glory to the family and to the church for your glory, O Lord. In the name of Jesus Christ, we commit these children and all the surrounding atmosphere in the name of Jesus Christ into the abiding grace, O Lord, into the amazing grace, O Lord. Let the grace of God rule over them. Let the grace of God protect over them. Let the grace of God counsel them. Let the grace of God guide them. In the name of Jesus Christ, Lord, the children, in case if they are sick, in the name of Jesus Christ, Lord, I command in the name of Jesus Christ, let them be healed and regenerated right now, O Lord, as they face the new academic year. Grant them new grace that they excel, O Lord. In the name of Jesus Christ, we bless our children, O Lord. Amen, amen, and amen. God bless you. Congratulations. You are going to be great. Thank you. Thank you for your cooperation. அப்போஸ்தலர் 4:33 இவ்விதமாய் சொல்கிறது, அப்போஸ்தலர்களெல்லாம் தங்களுடைய முழு திராணியோடும் முழு பலத்தோடும் முழு வல்லமையோடும் முழு சத்துவத்தோடும் தனக்கு உண்டான எல்லாவற்றோடும் கூட சேர்ந்து கொண்டு தன்னை சார்ந்திருக்கிறவர்களுடைய எல்லா வசதிகளையும் அவர்கள் கையில் வைத்து கொண்டு அவர்கள் செய்தது ஒன்றே ஒன்று என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 4:33, அப்போஸ்தலர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து பலமாய் சாட்சி பகிர்ந்தார்கள், பலமாய் சாட்சி பகிர்ந்தார்கள். அவர்களுக்கு விரோதமாக எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தது, நிர்பந்தங்கள் வந்தது, பயமுறுத்தல்கள் வந்தது. அநேக விதங்களிலே அந்நாட்களில் இருந்த அரசாங்கம் அவர்களுக்கு விரோதமாக இருந்தார்கள், மத குருமார்கள் அவர்களுக்கு விரோதமாக இருந்தார்கள், சில நேரங்களிலே திருச்சபையில் உடன் இருந்தவர்கள் அவர்களுக்கு விரோதமாக இருந்தார்கள். ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஒன்றை செய்கிறதற்கு மிக வேகமாக இருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி பகிர்ந்தார்கள். என கண்பான தேவ ஜனமே, நமக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறது. ஒருவேளை போதக படிப்பு படித்தவர்கள், இறையியல் கல்லூரி படித்தவர்கள், அவர்களிடத்தில் அழைப்பை குறித்து கேட்டால் அவர்கள் 5 விதமான அழைப்பு என்று சொல்வார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு, விசுவாசிகளாக நமக்கு ஒரு அஸ்திபார அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அந்த அழைப்பு? கிறிஸ்து இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். இங்கே அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறார்கள், நற்சாட்சி பகர வேண்டும். அது ஒன்றே அவர்களுக்கு பிரதான அழைப்பாக இருந்தது. பாருங்கள், எந்த விதத்திலும் நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறதற்கு வாய்ப்பு வசதிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு சில சூழ்நிலையில் பிரயோஜனமாக இருக்கிற யுக்தி இன்னொரு சூழ்நிலையில் பிரயோஜனமாக இருக்காது. ஒரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான யுக்திகளையும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளையும் நாம் கடந்து செல்ல வேண்டும். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை எவ்விதத்திலாவது நாம் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பரம அழைப்பு, இதை எல்லா இடத்திலும் எல்லாரும் செய்யலாம். பாருங்கள், இதற்கென்று படிப்பு இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை, அந்தஸ்து இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை, வேத கலாசாலை போக வேண்டும் என்று அவசியமில்லை. எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய அடியாராய் இருக்கிற விசுவாச சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள் தங்களால் இயன்ற அளவுக்கு கர்த்தரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக நேரத்திலே இந்த அழைப்பை நாம் மறந்து போகிறோம். நம்முடைய அன்றாட அலுவலகங்கள், அநேக பிரச்சனைகள், முன்னால் நடக்கிற பிரச்சனைகள், பின்னால் நடக்கிற பிரச்சனைகள், இடதுபுறம் இழுக்கிற இழுவுகள், வலதுபுறம் நம்மை குப்புற தள்ளுகிற பிரச்சனைகள் என்று சொல்லி ஏராளமான சூழ்நிலைகளே நாம் அஸ்திபார அழைப்பை மறந்து விடுகிறோம். அப்போஸ்தலர்கள் அதைத்தான் செய்தார்களாம். கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து அவர்கள் சாட்சி பகிர்ந்தார்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றும் எனக்கு என்ன அழைப்பு இருக்கிறது? கர்த்தர் என்னை எதற்கு அழைத்திருக்கிறார் என்று அநேக நேரங்களிலே கேள்விக்குறியோடு இருக்கும் வழக்கம் நமக்கு வருகிறது. பாருங்கள், நான் ஒரு சுவிசேஷ ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேனா, போதக ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேனா, அப்போஸ்தலர் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேனா, அல்லது தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேனா, அல்லது வேதத்தை போதிக்கிற ஒரு உபாத்திய ஊழியத்திற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேனா என்று அநேக நேரங்களில் நாம் நம்மை நாமே நாம் சிந்தித்து கொண்டிருப்போம். ஆனால் எல்லாவற்றுக்கும் அஸ்திபாரமாய் ஒரு அழைப்பு இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிற ஊழியம். ஹல்லேலூயா! பரம அழைப்பை பெற்ற நாம் பாக்கியவான்கள். அப்போஸ்தலர்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளினார்கள், அவர் உடன் இருந்த விசுவாசிகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளினார்கள். ஒன்றே ஒன்று, இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். நான் நன்மை பெற்றுக் கொண்டிருக்கிறேன், நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டிருக்கிறேன், நான் தயவு பெற்றுக் கொண்டிருக்கிறேன், நான் வாழ்ந்திருக்கிறது என் இயேசுவினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கும் நான் என் சகோதர சகோதரிகளுக்கு இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் தெரியாமல் அநேக விதங்களிலே கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாய் போய்கொண்டிருக்கிற அவர்களுக்கு அவர்கள் கண்களை திறக்கிற ஊழியம் கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிற ஊழியம். எல்லாரும் எல்லா சூழ்நிலையிலும் செய்யக்கூடிய சர்வசாதாரணமான ஒரு ஊழியம். பாருங்கள், ஒரு முறை ஐரோப்பா தேசத்தில் ஒரு தம்பி இல்லத்தில் நான் தங்கியிருந்தேன். அவருடைய பேர் வடிவேல். நல்ல விசுவாசி. ஒரு நாள் கேட்டேன், தம்பி நல்ல ஊழியெல்லாம் செய்கிறீங்க, நல்ல வேதம் வாசிக்கிறீங்க, எங்களை மாதிரி ஊழியக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப உதவி செய்கிறீங்க ஐயா, நான் வடிவேலுன்னு பேர் வச்சுருக்கீங்க, அதனால் நீங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தில் நீங்கள் பிறக்கலன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எப்படி ஐயா நீங்கள் இந்த கிறிஸ்துவின் ஐக்கியத்துக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு உங்கள் சாட்சியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், பிரதர் நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, பாண்டிச்சேரியில் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது என் பக்கத்தில் ஒரு பையன், எனக்கு மிகுந்த ரொம்ப நெருங்கின நண்பன், 3ஆம் கிளாஸ், நம்ம இந்திய தேசத்தில் 3ஆம் கிளாஸ், அவன் என் நோட்டை திருப்பி பார்ப்பான், நான் அவன் நோட்டை திருப்பி பார்ப்பேன். ஒரு நாள் அவன் நோட்டை நான் திருப்பி பார்த்தா என் பேரை எழுதி, இயேசு சுவாமி என்னுடைய நண்பன் வடிவேலை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு எழுதிருந்துச்சு. உடனே எனக்கு கோபம் வந்துருச்சு, என்னடா நோட்டில் பாடபுஸ்தத்தை பற்றி எழுதாமல் நீ என்னை பற்றி எழுதியிருக்கிற, அதுவும் இயேசுவை ஆசீர்வதிக்க சொல்லி எழுதியிருக்கிற, நான் யார் தெரியுமா, என்னுடைய மார்க்கம் என்ன தெரியுமா, என்னுடைய பின்னணி என்ன தெரியுமா, என்னுடைய குடும்பம் என்ன தெரியுமா, இந்த மாதிரிலாம் என்ன நீ இப்படி செய்யாதன்னு சொல்லிட்டு அந்த பையனோட அவன் சண்டை போட்டிருக்கிறான். அப்போ அந்த பையன் சொன்னான், நான் என்னப்பா உனக்கு எழுதி இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்க தான் நான் எழுதியிருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை, ஏன்னா எங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சபைக்கு போகும் பொழுது ஞாயிறு பள்ளி சண்டே ஸ்கூல், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கீங்களாங்க, கொஞ்சம் எழுந்துருங்கம்மா, நல்லா இருப்பீங்க, நல்ல ஊழியம், நிறைய பேர் சண்டே ஸ்கூல் ஊழியத்துக்கு வாலண்டியர்ஸாக வாங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க, அவங்கள வந்து நீங்கள் எந்த படிப்பு படிக்க வைக்கிறீங்களோ இல்லை எந்த லட்சியம் வாழ்க்கை வச்சுருக்கீங்களோ, டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், அதிகாரி ஆகணும்னு வச்சுருக்கீங்களோ வச்சுருங்க, ஆனால் ஒரு லட்சியத்தை வச்சுருக்கீங்க, என் குழந்தை நாளைக்கு ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கணும், ஹல்லேலூயா. அப்போ இங்கே வந்திருந்த எல்லா பிள்ளைங்களும் எதிர்காலத்தில் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர், கன்ஃபார்ம்டு ஜாப் ஆஃபர் கிடச்சிடுச்சு. இப்போ அது பெற்றோருங்க உங்கள் பொறுப்பு தான், அருமையான ஊழியம் பாருங்கள். அப்போ அந்த தம்பி சொல்கிறான், நான் சர்ச்சுக்கு போகிறேன், சண்டே ஸ்கூல் இருக்குது, எங்கள் டீச்சர் சொன்னாங்க நீ யாரை ரொம்ப நேசிக்கிறியோ அவனுக்காக தினமும் கொஞ்சம் நேரம் நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது உடனே எனக்கு மறந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக என் நோட்டில் எழுதி வச்சுட்டேன், தினமும் உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், 3ஆம் கிளாஸில் அவன் அப்படியே ஜெபம் பண்ணியிருக்கிறான். அப்போ நான் கேட்டேன், அப்படியா தம்பின்னு சொன்னேன். அப்புறம் 3ஆம் கிளாஸ் ஆச்சு, 10ஆம் கிளாஸ் ஆச்சு, அப்புறம் யூனிவர்சிட்டி ஆச்சு, அப்புறம் காலேஜ் ஆச்சு, வேலை வந்துச்சு, பெரிய பிரச்சனை வந்துச்சு, பெரும் போராட்டங்கள் வந்துருச்சு, ஒரு வழியாக அந்த தேசத்துக்கு வந்தேன், இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சை, அங்கேயும் பிரச்சனை இங்கேயும் பிரச்சனை, இவ்வளோ பெரிய ஐரோப்பிய தேசத்தில் நான் படாத பாடுபட்டேன், ஒரு நாள் கர்த்தரனை சந்தித்தார், நான் ஆண்டவருக்கு என் இருதயத்தை ஒப்புக் கொடுத்தேன். ஒரு நாள் நான் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் இடத்துல நான் விதமாக கேள்வி கேட்டேன். அவர் சொல்கிறார், ஆண்டவரே என்னை எதுக்குயா நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, எப்படி என்னை தேர்ந்தெடுத்தீங்க, எத்தனையோ பேர்கள் உண்மை அறியாத மார்க்கத்தில் இருக்கிறார்களே, உண்மை அறியாதவர்களாக இருக்கிறார்களே, நான் என்னையா செஞ்சேன், என்ன நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களேன்னு சொல்லி ஒரு நாள் அவர் ஜபத்தில் கேட்டிருக்காரு. அப்போ ஆண்டவர் அவர் இருதய கண்களை திறந்திருக்கிறார். 3ஆம் கிளாஸில் அவன் பக்கத்தில் இருக்க பையனோட அவன் சண்டை போட்ட காட்சியை அவன் இருதயத்தில் ஆண்டவர் திறந்திருக்கிறார். நான் உன்னை ரட்சித்தது, உன்னை ஆசீர்வதித்தது, உன்னை என் மந்தையில் கொண்டு வந்ததற்கு ஒரு பிரதான ஒரு காரணம் இருக்கிறது. அந்த இளம் பெஞ்சு உன்னுடைய நண்பன், 3ஆம் கிளாஸில் உன் பக்கத்தில் பெஞ்சில் இருந்த நண்பன், அவன் உனக்காக தினமும் ஜபித்தான், உனக்காக தினமும் ஜபித்தான். அவன் ஜபிக்க 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 என் கண் பார்வை உன்மேல் விழுந்து கொண்டே இருந்தது. நான் பொறுத்து கொண்டிருந்தேன், காலம் வந்தது, உன்னை நான் என்னுடைய அடிமையாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு நல்ல விசுவாசியாக, ஒரு ஊழியக்காரனாக அன்பு தம்பியை அவர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். காலங்கள் செல்லும், ஆனால் நாம் ஆண்டவருக்கென்று எதாயிலும் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு நான் சொல்ல எனக்கு வாக்கு சாதுரியம் இல்லையே, மற்றவர்களிடத்தில் இயேசுவை பற்றி சொல்லுகிறதற்கு எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது, எனக்கு எப்படி இவங்க சொல்லுகிறதென்றே தெரியவில்லையே, ஒருவேளை தேசத்தின் சட்டத்திட்டங்கள் நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறதற்கு விரோதமாக இருக்கிறதே, நான் எப்படி இவர்களை ஆதாயப்படுத்துகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, தேவ சமூகத்திலே நீங்கள் நேசிக்கிற அந்த நபருக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடும் பொழுது ஆண்டவருடைய கண் பார்வை அவருக்கு நேராகி போகிறது. ஹல்லேலூயா. சாட்சி பகிர்கிற ஊழியம், அதுதான் நமக்கு ஊழியம், சாட்சி பகிர்கிற ஊழியம். அதில் போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது, எரிச்சல் கிடையாது, நீ பெரியவன் நான் பெரியவன் கிடையாது ஐயா. அந்த இடத்துல நிறைய காலி இடங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், விளைச்சல் ஏராளமாக இருக்கிறது, அறுவடை ஏராளமாக இருக்கிறது ஐயா, ஏராளமான அறுவடை இருக்கிறது. எஜமானரை வேண்டிக் கொள்ளுங்கள், வேலையாட்களை அனுப்ப வேண்டும் என்பதற்காக ஏராளமான அறுவடைகள் காணப்படுகிறது. வேலையாட்கள் இல்லை பாருங்கள். அந்த வேலையாட்கள் கூட்டத்திலே, கர்த்தருடைய ஊழியரின் கூட்டத்திலே ஒரு ஜப வீரனாக, ஜப வீராங்கனையாக இன்று நீங்கள் இந்த ஜபிக்கிற பழக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த மூன்றாவது படிக்கிற அந்த சிறு பையன், அவனுடைய அந்த ஒரு ஜபம் இந்த நபரை மாற்றினது. எனக்கு தெரியல, அதுபோல் எத்தனை பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்களுக்காக ஜபித்திருப்பாருங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியல அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் எப்படி இதை ஞானமாக அந்த பிள்ளைக்கு சொன்னாங்க, அந்த பிள்ளை அதை தொடர்ந்து செஞ்சுருக்கிறான்னு சொல்லிட்டு, அநேக நேரங்களிலே நாம் செய்கிற சிறிய சிறிய பிரயாசங்கள் கர்த்தர் பெரு விளைச்சலை கொடுக்கிறார். அப்போஸ்தலர்கள் அதைத்தான் தெரிந்து கொண்டார்கள். ஒன்றே ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நான் சாட்சி சொல்ல வேண்டும். அதற்கு எல்லாரும் ஒருமனப்பட்டார்களாம் பாருங்கள். சாட்சி பகர்கிற ஊழியம், கிறிஸ்துவை கிறிஸ்தவர் அறியாதவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிற ஊழியம். நான் ரயில்வே துறையிலே பணிபுரிந்து வந்த பொழுது நான் ஒரு 12 மாடி கட்டிடத்திலே வேலை பார்த்து வந்தேன். அதில் 7வது மாடி, 12 மாடி கட்டு, நான் வேலை பார்த்து 7வது மாடி. ஒரு நாள் மதியம் 3:30 மணி இருக்கும், திடீரென்று எனக்கு ஒரு உள்ளுணர்வு, மேல் தளத்திற்கு போக வேண்டும். இப்போ தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் மொட்டை மாடின்னு சொல்லுவோம். மேல் தளத்திற்கு போ, 13வது மாடிக்கு போகும். இப்போ மேல் தளத்திற்கு அதுக்கு மேலே கூரை கிடையாது, 4 பக்கம் சுவர் இருக்கும். திடீரென்று எனக்கு ஒரு உள்ளுணர்வு, திடீரென்று அங்கே போக வேண்டும் என்று ஒரு உணர்வு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறதற்கு அதிக வாஞ்சை நிறைந்தவராக இருக்கிறார். நமது உள்ளுணர்வு மூலமாக அநேக நேரங்களில் பேசுவார். சில நேரங்களில் நாம் உதாசீனப்படுத்துவோம், சில நேரங்களில் அதை ஏற்றுக்கொண்டு அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறதும் உண்டு பாருங்கள். அப்போ எனக்கு இருதயத்திலே ஒரு எண்ணம் தோன்றிடுச்சு, ஏன் மேல் மாடிக்கு போகணும்னு ஒரு எண்ணம் வருது. சரின்னு பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட சொல்லிவிட்டு, ஐயா ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், கொஞ்சம் என்னுடைய சீட்டை பார்த்துக்கிட்டுங்க, மேல் அதிகாரிங்க எதுவும் கேட்டாங்கன்னா கொஞ்சம் பதில் சொல்லுங்கய்யான்னு சொல்லிட்டு மேலே ஒரு யோசனையோடு அந்த 13வது மேல் தளத்துக்கு போனேன். அங்கே பார்த்தால் என்னோடு கூட பணிபுரிகிற ஒரு நபர் அங்கே அந்த மேல் தளத்தின் தரையிலே கீழே உட்கார்ந்திருந்தார். அவருடைய கண்களில் ஒரே சோர்வு, சோகம், எதையோ பறிகொடுத்தது போல. நான் பார்த்தேன், இந்த நேரத்தில் இவர் இங்கே வந்திருக்கிறாரு. காலை நேரத்தில் காற்று வாங்கிறதுக்கு அங்கே வருவோம், மத்தியான நேரத்தில் சாப்பாடு நேரத்துக்கு அங்கே வருவோம், இப்போ சாயங்காலம் 5:30 மணிக்கு மேலே மறுபடியும் காற்று வாங்கிறதுக்கு வேலை வருவாங்க அங்கே வேலை செய்கிற ஆட்கள். மத்தியானம் 3:30 ஒருவரும் வராத நேரம் அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறார். நான் அருகில் போனேன், சார் எப்படி சார் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் அமைதியாக அப்படி முறைச்சி பார்த்தார். அந்த பார்வை ஒரு நேசத்துக்குரிய பார்வை இல்லை, ஒரு வெறுப்பின் பார்வை, கோபத்தின் பார்வை அப்படியே பார்க்குறார். அப்புறம் 2வது கேட்டேன், சரி சார் நம்ம ஒரு காபி சாப்பிட போகலாமா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அதுக்கும் அப்படியே என்னை வெறிச்சு பார்த்தார். அப்போ 3வதாக, பொதுவாக யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒன்று நாம் உரையாடும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு லேசான ஒரு அடையாளத்தை அவர்கள் மத்தியிலே வைக்க வேண்டும். ஒரு சாதுரியமாக அது அது சொன்ன மாதிரியும் இருக்கக்கூடாது, சொல்லாத மாதிரியும் இருக்கக்கூடாது. அப்போ பார்த்தேன், எப்படி இருக்கீங்க கேட்டாலும் அமைதியாக இருக்கிறாரு, காபி சாப்பிட வாங்கினீங்களும் அமைதியாக இருக்கிறாரு. சரி சொன்னேன், சார் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா சார் அப்படின்னு, அதுக்கும் அமைதியாக இருந்தார். இப்போ மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி என்னிடத்தில் சொல்லாதே என்று ஒருவர் சொல்லும் வரையிலும் நாம் திரும்ப 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 சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சுவிசேஷம் ஒரு நபருக்கு ஒரு தடவை இல்லையா, திரும்ப 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 வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாம் சொல்ல வேண்டும், வாய்ப்பு கிடைக்காத போது ஜபத்திலே அவர்களை தாங்க வேண்டும். அப்புறம் ஜபம் பண்ணட்டுமான்னு கேட்டேன், அதுக்கும் அப்படியே மறைச்சி பார்த்தாரு. நான் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு எடுத்துக்கிட்டு அந்த நேரத்தில் முழங்கால் போட்டேன். சரியான வெயில், அவர் உட்கார்ந்துருக்காரு, அவர் தோளில் கையை வச்சு கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணு, ஒரு 5 நிமிஷம் ஜபம் பண்ணு. ஜபம் பண்ணிட்டு மறுபடியும் கண்ணை திறந்து பார்த்தா மறுபடியும் என்னை அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், சார் எனக்கு நேராச்சு, நான் கிளம்புறேன், காப்பி குடிக்கவும் வரமாட்டேன்றீங்க, டேக் கேர் சார், நல்லா பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ நடந்து 5 வருடம் ஆயினது. நான் வேலையும் நான் விட்டுட்டேன், அதுக்கப்புறம் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு வந்துட்டேன். அப்புறம் 5 வருஷம் கழித்து ஒரு திருச்சபையிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டேன். அப்போ பின்னால் உட்காந்துருந்தேன், போதகர் கூப்பிட்டார், முன்னால் வந்தேன். வந்து இப்படி ஜனங்களை பார்த்து அவங்கள வாழ்த்து சொல்கிறதுக்கு அப்படி அப்படி நிமிர்ந்து பார்த்தேன், எனக்கு ஒரு நிமிஷம் மயக்கமே வந்துடுச்சு. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த மேல் தளத்திலே நான் ஜெபித்த அந்த நபர் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுக்கொண்டு முதல் வரிசையில் முதல் ஆளை பைபிளை இப்படி கையில் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த பக்கம் இயேசு ரட்சிக்கிறாருங்கிற பேட்ச் வேற குத்திட்டுருக்கார். எனக்கு ஏன் அந்த அதிர்ச்சி என்றால், மிக வைராக்கியமான ஒரு பாரம்பரியமான ஒரு சைவ மார்க்கத்தார் அவர். என்னுடைய அலுவலகத்தில் 300 பேர் வேலை செய்கிறார் செய்தார்கள் அந்த நேரத்தில். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய டேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளுக்கு மேலே ஒரு கண்ணாடி ஸ்க்ரீனை அவர் போட்டிருப்பார். கண்ணாடி ஸ்க்ரீனுக்கு இல்லை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 விதமான சித்திரங்கள், வண்ணங்கள், அவர் வணங்கும் தெய்வங்களை வைத்திருப்பார். காலையில் 9 மணிக்கு வந்தார்னா அரை மணி நேரம் அது முன்பாக அவர் பூஜை செய்வார். எங்கும் அவர் வர்ணங்களை பூசிக்கொள்வார். விளையாட்டாக அவர் சொல்கிறவங்கள்லாம் பக்தி பழம் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு வரும்போதே அந்த வாசனை வரும் பாருங்கள். அவர் இங்கே சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிறாரு. எனக்கு அவர் எப்படி இங்கே வந்தார், ஒரு நிமிஷம் நான் என்ன பிரசங்கம் பண்ணணும்னு நினச்சதை மறந்து போச்சு. ஒரு வழியாக அன்று பிரசங்கத்தை முடிச்சுட்டு நேராக அவர்கிட்ட தான் போனேன். என்ன சார் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு கேட்குறதுக்கு நான் வாய் திறக்கிறதுக்குள்ளே அவர் என் தோளில் கையை போட்டுக்கிட்டு அங்கே சர்ச்சுக்கு வந்திருந்தேன். அன்றைக்கி ஒரு அநேகர் வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தையாக கூப்பிட்டு போயிட்டு, ஐயா இந்த பிரசங்கார் உங்களுக்கு தெரியுமா, இவர் தான் என்னை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தினார். வாய் சளைக்காமல் சொல்லிகிட்டு இருக்கிறார். எனக்கு இன்னும் குழப்பமாயிடுச்சு. இவர்கிட்ட இயேசுங்கிற பேர் சொன்னாலே செருப்பு கழுத்து அடிப்பார். இவர் அவ்வளோ பெரிய வைராக்கியமானவராச்சு. என்றைக்கையா நம்ம இயேசுவை பற்றி இவருக்கு சொன்னோம். இவர் நம்ம பேரை போட்டு இழுக்கிறாரு. ஆனால் அவர் சளைக்காமல் எல்லாருக்கிட்டையும் போய் சொன்னார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது அங்கே ஒருத்தர் கொஞ்சம் பேசுகிறதுக்கு நேரம் கிடச்சிது. அப்போ கேட்டேன், சார் நானே நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு ஒரே புதிரில் இருக்கிறேன், அதிர்ச்சியில் இருக்கிறேன். இதில் வேறு குழப்பத்துக்கு என்ன வேறு இழுக்கிறீங்களா சார், நான் என்னைக்கு சார் இயேசுவை பற்றி உங்களுக்கு சொன்னேன், உங்ககிட்ட சொல்ல முடியுமா சார், பக்கத்தில் நெருங்க முடியுமா சார். ராஜான பாகமா அவர் ரொம்ப நல்லா இருப்பார், விஸ்தாரமாக இருப்பார், பயில்வானவர், அத்லெட்டிக். அவர் பார்த்தார். 5 வருஷத்துக்கு முன்னால் ஞாபகம் இருக்குதுங்களா? ஆமாம், மாடியில் மேல் மாடியில் வந்தேன். நீங்கள் தான் நான் முறைச்சி பார்த்தீங்க விரட்டுற மாதிரி. அப்புறம் உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், ஞாபகம் இருக்குது. அவர் சொன்னார், அந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது பிரதர். என் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள் என் வாழ்க்கையில் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, சஞ்சலம், என் வாழ்க்கையில் விரக்தி, நான் சோர்ந்து போனவனாய் என் வாழ்க்கையை முடிக்கும் வண்ணமாக நான் அங்கே உட்கார்ந்திருந்தேன். யாரும் வராத நேரத்தில் மேலிருந்து கீழே விழலாம் என்ற ஒரு எண்ணம் என் இருதயத்துக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அதுதான் இந்த நேரத்தில் வந்து உட்கார்ந்துருந்தேன். திடீரென்று அந்த நேரத்தில் நீங்கள் வந்தீங்க. என்னையா இவர் இங்கே வந்துட்டாருன்னு சொல்லிவிட்டு உங்களை வேண்டா விருப்பம் நான் பார்த்தேன். இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணது ஜெபம் அல்ல, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் சொன்னீர்கள். இப்போ வரங்கள் எப்படி கிரியேட் செய்கிறது? பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு வரங்களை கொடுத்துருக்கிறார். நாம் வரங்களின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வரங்கள் எப்படி கிரியேட் செய்கிறது? நம் ஆண்டவருக்கென்று ஏதாயிலும் செய்யும் பொழுது வரங்கள் தானாய் கிரியேட் செய்யும். மருத்துவமனையில் போய் ஒருவருக்கு நீங்கள் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் கரம் மூலமாக சுகமளிக்கும் வல்லமையை அங்கு கடந்து வர செய்வார். சமாதானம் இல்லாதவர்களுக்கான ஜபிக்கும் பொழுது சமாதானத்தை தேவன் அவர்கள் சமாதானத்தை தருவார். அநேக நேரங்களிலே வரங்கள் கிரியேட் செய்தது நமக்கே தெரியாது, ஆனால் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே நான் ஜெபித்து ஒன்றும் நடக்கவில்லை, என் வாழ்க்கையிலிருந்து ஒரு வரம் வெளிப்படவில்லை என்று ஒரு நாளும் சோர்ந்து போகாதீர்கள். அவர் சொல்லுகிறார், 5 ஆண்டு கழித்து அவர் சொன்ன பின்புதான் தெரிகிறது அன்று நான் ஜெபித்த ஜபம் ஒரு தீர்க்க தரிசன ஜபம் என்று இவ்விதமாய் சொல்கிறார். இது ஜபம் அல்ல ஐயா, என் வாழ்க்கையை நீங்கள் சொன்னீர்கள், என் கடந்த காலத்தை சொன்னீர்கள், நிகழ்காலத்தை சொன்னீர்கள், எதிர்காலத்தை சொன்னீர்கள், இயேசு என்னை எப்படி நேசிக்கிறார் என்று ஜபத்தில் சொன்னீர்கள். நீங்கள் ஜெபித்து விட்டு கடந்து சென்றீர்கள். நான் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் தற்கொலை எண்ணம் அதையும் உங்களோடு கூட சேர்த்து கொண்டு எடுத்துக்கொண்டு போனீர்கள். நீங்கள் போன உடனே என் இருதயத்தில் ஒரு சமாதானம் வந்தது, ஒரு சந்தோஷம் வந்தது, ஒரு திருப்தி வந்தது. உடனே நான் யோசித்தேன், இயேசு யார் இவர், இவரை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் அருகில் இருக்கும் திருச்சபைக்கு போனேன். போதகரிடத்தில் கேட்டேன், அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை வழி நடத்தினார். இன்று நான் இயேசுவின் அடிமையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் என்று சாட்சி பகிர்ந்து கொண்டார். தற்செயலாக நாம் செய்கிறது அது ஒரு உளைச்சலை கொண்டு வரும்.
என்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே, சேற்றினிலென்று தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே,
கல்லான என் நெஞ்சம் உருக்கிய கல்வாரியை கண்டு நாளென்றும் நான் பின்தொடர்வேன். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன். தூய பிதாவின் மோகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன். தூய பிதாவின் மோகம் தரிசிப்பேன். அநேக ஜனங்கள் உளையான சேற்றிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் கல்லான இருதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனாலும் எனக்குள் இருக்கும் ஒன்று அதை தீமையாய் செய்ய வைக்கிறது என்று சொல்லி அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்களும் நானும் அவர்களை கிறிஸ்துவுக்கு அறிமுகப்படுத்தவில்லை என்றால் யார் அவர்களை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்த முடியும்? அது நம்மேல் விழுந்த கடமையாக அல்லவோ இருக்கிறது. அப்போஸ்தல் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து வல்லமையாய் சாட்சி பகிர்ந்தார்கள், வல்லமையாய் சாட்சி பகிர்ந்தார்கள். ஆண்டவரை மற்றவர்கள் நாம் அறிமுகப்படுத்தும் பொழுது கர்த்தர் கிருபையாய் வரங்களினால் உங்களை நிரப்புவார். சாதாரணமாய் நீங்கள் செய்கிற ஒரு விண்ணப்பம் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டு அது அறுவடையாய் மாறும். எல்லா விதங்களிலும் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பகிரங்கப்படுத்தும்படிக்கு உயர்த்தும்படிக்கு கர்த்தர் அனுக்கரகம் செய்வார். சாட்சி பகர்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஒரு தனிமையான ஒரு வாழ்வு அல்ல, அது ஒரு இணைந்து செயல்படுகிற ஒரு வாழ்வு. கிறிஸ்துவ வாழ்வு என்பது நாம் தனித்து செயல்படுகிற ஒரு வாழ்வு அல்ல, கிறிஸ்துவோடு இணைந்து செயல்படுகிற வாழ்வு. அப்போ கிறிஸ்து நமக்கு ஒரு பங்காளராக இருக்கிறார், கூட்டாளியாக இருக்கிறார். இது கூட்டாய் செய்ய வேண்டிய ஒன்று. இதிலே நமக்கென்று ஒரு பங்கு இருக்கிறது, ஆண்டவருக்கென்று ஒரு பங்கு இருக்கிறது. இப்போ இரண்டு கூட்டாளிகள் ஒரு வியாபாரத்தை நடத்துகிறார்கள். அப்போ ஒரு கூட்டாளி, எனக்கு இந்த வியாபாரத்தில் சம்பந்தமே இல்லைப்பா, ஏதோ எப்படியோ செய் என்று சொல்லி கொண்டிருந்தால் அது உண்மையான ஒரு கூட்டாண்மையாக, ஒரு ரியல் பார்ட்னர்ஷிப்பாக இருக்காது பாருங்கள். அப்போ கூட்டாளிகள் தங்களுடைய பொறுப்பை சரியாய் பகிர்ந்து கொள்வார்கள். ஒருவர் பொறுப்பில் இன்னொருவர் தலையிடக்கூடாது. அப்போ நல்ல ஒரு வியாபாரம் நடைபெற வேண்டுமென்றால், நல்ல ஒரு நிர்வாகம் நடைபெற வேண்டுமென்றால் பொறுப்புகளை வரையறுக்க வேண்டும். இன்னாருக்கு இன்ன பொறுப்பு, இப்போ அவருக்கு இருக்கும் பொறுப்பில் இன்னொருவர் தலையிடும் பொழுது பிரச்சனை வருகிறது பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்திலும் அப்படித்தான் பாருங்கள். இந்த சுவிசேஷ பணி சேவை கிறிஸ்துவும் விசுவாசியும் இணைந்து செய்கிற ஒரு சேவை பாருங்கள். அப்போ நாம் ஒன்று செய்கிறோம், அவர் ஒன்று செய்கிறார். அப்போஸ்தலர் 4:33 இதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையெல்லாம் நிறைந்தவர்களாய் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து அவர்கள் சாட்சி பகிர்ந்தார்கள். அவர்கள் எல்லோரும் மேலும் பரிபூர்ண கிருபை இருந்தது. கர்த்தரை அறிமுகப்படுத்துகிற வேலை நமது வேலை ஐயா. நமக்கு கிருபையை கொடுக்கிறது கடவுளுடைய வேலை ஐயா. நாம் இணைந்து செயல்படும் பொழுது, ஆண்டவருக்கென்று ஏதாகிலும் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுக்கிறார் ஐயா. அவர் சும்மா இருக்கவில்லை. என் மகன் எனக்காக திறப்பின் வாசலிலே நிற்கிறான், என் மகள் எனக்காக திறப்பின் வாசலில் நிற்கிறான், என்னை அறிமுகப்படுத்துகிறான், நரகத்துக்கு போகும் கோடானு கோடி மக்களை நரகத்தின் வாசலிலே தடுத்து ஆட்கொள்கிறதற்காக என்னுடைய பிள்ளை எடுக்கும் பிரயாசம், அந்த பிரயாசத்திற்கு நான் உதவி செய்யாமல் இருந்தால் எப்படி என்று சொல்லி நாம் சாட்சி பகரும் பொழுது நமது வேலை, நமது பங்கு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது. தேவனுடைய பங்கு பரிபூர்ண ஆசீர்வாதம். அதற்குத்தான் இன்றைய நாளின் தியானத்தினுடைய தலைப்பு அழைப்பும் ஆசீர்வாதமும். Calling and blessing, அழைப்பும் ஆசீர்வாதமும். நமக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறது. தேவனை குறித்து மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும், சாட்சி பகர வேண்டும். ஆண்டவர் அவருடைய பங்கை நமக்கு கொடுக்கிறார். பரிபூர்ண கிருபை. அவர்கள் எல்லோரும் மேலும் பரிபூர்ண கிருபை இருந்த எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவருக்கென்று நீங்கள் ஏதாயிலும் எடுத்து செய்யும் பொழுது, சின்னதோ பெரியதோ, அநேக வேளைகளிலே நாம் வெளியரங்கமாய் செய்கிற ஊழியங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் அநேக திரை மறைவில் இருந்து கொண்டு தியாகத்தோடு செய்கிற ஊழியங்களை அவர் கண்காணித்து கொண்டிருக்கிறார். நீ அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் கணக்கெடுத்து வைத்து கொண்டிருக்கிறார். அநேக ஊழியங்கள் எந்த இடத்தில் சின்னதோ பெரியதோ செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவருக்கென்று ஏதாயிலும் நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மில் பரிபூர்ண கிருபையை கொடுக்கிறார். முதல் முதலாக வேதத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:8 வருகிறது கிருபை. அப்போ தமிழ் வேதத்தை படிக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சாதகமான சூழ்நிலை என்ன இருக்கிறது என்றால், நீங்கள் வேத கலாசாலை பைபிள் காலேஜ் போகாமலே நிறைய வெளிப்பாடுகளை தமிழ் வேதத்தில் படித்துக்கொள்ளலாம். அப்போ தமிழ் வேதத்தை படிக்கிறதுக்காகவது நமது பிள்ளைகளுக்கு தமிழை கட்டாயம் சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம பிள்ளைங்களை நீங்கள் தமிழ் சொல்லிக் கொடுக்குறீங்க. தமிழ் பேசுகிறதற்காக தமிழ் சொல்லிக் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, தமிழ் எழுதுகிறதற்காக தமிழ் சொல்லிக் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இந்த தமிழ் வேதத்தை படிக்கிறதுக்காக தமிழை சொல்லிக் கொடுங்க. அவங்கள இந்த தமிழ் வேதாகமம் வழி நடத்தும் பாருங்கள். இப்போ ஆங்கில வேதாகமத்தில் அநேக வெளிப்பாடுகள் மறைவாக இருக்கிறது, அதை நீங்கள் அதிகமாக தேடி கண்டுபிடிச்சா தான் அதில் என்ன இருக்கிற வெளிப்பாடுன்னு வரும் பாருங்கள். தமிழ் வேதாகமத்தில் அப்படியே எப்படி ஆண்டவர் நினைத்து அந்த எபிரேய கிரேக்க பாஷையில் எழுதினாரோ அதே வெளிப்பாடுகள் சாதாரணமாக படிக்கும் பொழுதே வரும். அதற்கு அநேக உதாரணம் இருக்கிறது. ஒரு உதாரணம் கிருபை. இந்த கிருபைங்கிற வார்த்தை தமிழ் வேதத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள் எத்தனை முறை கிருபை வருதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கிலீஷ் வேதாகமத்தில், ஆங்கில வேதாகமத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கிரேஸுங்கிற வார்த்தை எத்தனை முறை வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ஃபெய்த்ஃபுல்னஸ் வரும், ட்ரூத்ஃபுல்னஸ் வரும், ஃபேவர்ஸ் வரும், மெர்சி வரும், கிரேஸுங்கிற வார்த்தை எங்கே இருக்குன்னு பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவான இடத்துல தான் இந்த கிரேஸுங்கிற வார்த்தை வரும் பாருங்கள். இந்த கிருபை என்பது மகாபெரிய பலம் நிறைந்த ஒரு வார்த்தை. கிருபை 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 என்று சங்கீதங்கள் 89 பார்க்கிறோம். கிருபை ஸ்திரப்படுத்தும் ஐயா, கிருபை ஸ்திரப்படுத்தும். நான் பலகீனமாக இருக்கிறேன், தேவ கிருபை என்னை ஸ்திரப்படுத்தும். நான் தள்ளாடுகிறேன், தேவ கிருபை என்னை ஸ்திரப்படுத்தும். நிற்க முடியவில்லை, தேவ கிருபையினை நிற்க வைக்கும். வாழ முடியவில்லை, தேவ கிருபையினை வாழ வைக்கும். சங்கீதம் 89:2 கிருபை ஸ்திரப்படுத்தும். அப்போ இந்த முதலாவது கிருபை என்ற வார்த்தை வேதத்திலே வருகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:8 எல்லாருக்கும் தெரிந்தது பாருங்க. ஆண்டவர் 2:3 சொல்லுகிறார், என் ஆவி மனுஷரோடு போராட முடியவில்லைப்பா. பாருங்க, ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். பெரிய பட்டணத்துக்கு, இந்த பட்டணமே அவரை பார்த்து நடுங்குது. நான் அவரை கிட்ட போய் கேட்டால் சொல்லுவேன், எல்லாரும் எனக்கு பயப்படுறாங்கப்பா, ஆனால் வீட்டில் நான் பயப்படுறதுக்கு ஒரே ஆள் இருக்கிறாங்க, என் பொண்ணு தான்ப்பா என்னை அதிகாரம் பண்ணுறேன். பொண்ணு வச்சிருக்கிற அப்பா அம்மாருங்க கதெல்லாம் அதுதான், அதிகாரம் தான் பாருங்க. குடும்பம் சரி பண்ண முடியலையப்பா என் பையனை, என் பையன் ஆகிட்டானப்பா. மற்றவங்களுக்கு எல்லாம் செய்ய முடியுது, என் பையனுக்கு செய்ய முடியல. அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்திலும் தேவ குடும்பத்திலும் அப்படித்தான் பாருங்கள். தன் பிள்ளைகளாக சிருஷ்டித்தார் சொல்ல எங்களால் போராட முடியலப்பா, அதனால் நான் அவங்களை அழிச்சிடுறேன் என்று சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறேன். பாருங்க, முடிவு எடுத்த பின்பு கர்த்தருடைய கண்கள் நோவாவை கண்டது பாருங்கள். வேதம் சொல்லுகிறது 9:1 அந்நாட்களிலே வாழ்ந்த ஜனங்களில் நோவா உத்தமனாயிருந்தான், நீதிமானாயிருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் தேவனுக்கு பயந்து நடக்கிறது எப்படி, காட்லினஸ் பக்தியாய் நடக்கிறது எப்படி என்றால், இந்த 3:3 தான் பாருங்க. உத்தமமாக இருக்க வேண்டும், நீதி செலுத்த வேண்டும், தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். இந்த 3 இருந்தால் எல்லாம் முடிஞ்சது பாருங்க. அநேக நேரங்களில் இந்த உலகத்தார பார்க்கும் பொழுது உத்தமமாக இருக்கிறாங்க பாருங்க. இப்போ கடந்த வாரம் நெதர்லாண்ட் போயிருந்தேன். அது சாதாரண ஜனங்கள்லேருந்து பெரிய ஜனங்கள் வரைக்கும் அவ்வளோ தூரம் உத்தமமாக இருக்கிறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க, உண்மையாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. மேலை நாடுகளில் அப்படி தான், உண்மையாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் தேவனோடு சஞ்சரிக்கிறது என்பது இல்லாத ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது பாருங்க. உத்தமமாக இருக்கிறாங்க, சிலர் நேர்மையாக நீதி செய்வாங்க, நான் பாரபட்சம் பார்க்காம நீதி செய்கிறேன், சரி நீதிமான் ஐயா, ஆனால் தேவனோடு சஞ்சரிக்கிறது. தேவன் இல்லாத ஒரு நீதி, தேவன் இல்லாத ஒரு உத்தமம், அது அழுக்கும் கந்தையும் நிறைந்ததாக இருக்கிறது பாருங்க. அப்போ நோவா பாருங்க சரியாய் பிடித்தார். 3 விதத்திலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை வழி நடத்தினார் பாருங்க. உத்தமமாயிருந்தார், நோவாவோ உத்தமமாயிருந்தான், நோவாவோ நீதிமானாயிருந்தான். நோவா உத்தமத்தை மாத்திரம் நம்பவில்லை, தன் நீதியை மாத்திரம் நம்பவில்லை, தன்னை படைத்த சிருஷ்டிகராம் தேவாதி தேவன் அவரை நம்பி ஆண்டவரே நீர் என்னோடு கூட இரும் சுவாமி என்று சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்றால் ஐக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறது. நாமும் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்து கொண்டுதான் இருக்கிறோம். தேவ சமூகத்தில் ஜபிக்கும் பொழுது நாம் தேவனோடு சஞ்சரிக்கிறோம். தேவனுடைய திருச்சபையின் ஆராதனையிலே நாம் கலந்து கொள்ளும் பொழுது தேவனோடு சஞ்சரிக்கிறோம். நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசும் பொழுது தேவனோடு சஞ்சரிக்கிறோம். வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவனோடு சஞ்சரிக்கிறோம். தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த மூன்று விஷயங்கள் நோவின் வாழ்க்கையில் இருந்தது. இந்த உலகத்தில் எப்படி என்றால், யாராகிலும் தப்பு செய்தால் உடனே கண்டுபிடிச்சிருவோம். தப்பு மாத்திரம் உடனே கண்டுபிடிச்சிருவாங்க, தப்பு மாத்திரம் வேகமாக போகும். ஒரு நபர் ஒரு சிறிய தவறு செய்து விட்டால் என்றால் அந்த தவறை உடனே பத்திரிகையில் போடுவாங்க. அப்புறம் பத்திரிகையில் போடுறது அங்கே போகும், இந்த உலகம் எங்கும் உடனே போயிடும். அதே போல் சமுதாயத்திலையும் குடும்பத்திலையும் ஒரு சிறு தப்பு யாராவது செய்து விட்டார்கள் என்றால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வதந்தி மாதிரி அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும். தீமையை கண்காணிக்கிற உலகம், தீமையை கண்காணித்து அதை பெருகப்படுத்துகிற உலகம், உலகத்தின் நீதி. ஆனால் ஆண்டவருடைய நீதி என்ன தெரியுமா? அவர் நீதியையும் உத்தமத்தையும் கண்காணிக்கிறார். ஐயா, நீ அத்தனை கோடி மக்கள் மத்தியிலும் நீ நீதிமானா இருக்கும் பொழுது இந்த உலகம் உன்னை மறந்து விடும். கூட்டத்தோட கூட்டமான நன்மை செஞ்சங்க, என்னை யாருமே ஒண்ணுமே சொல்லலை. இந்த ஊழியத்தில் நான் எவ்வளோ செஞ்சங்க, எனக்கு ஒருத்தர் கூட வந்து ஒரு பாராட்டு சொல்லலைங்க. இவருக்கு எவ்வளோ நான் உதவி செஞ்சேங்க, எனக்குண்டு ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா மறந்துடும், உலகத்தினுடைய கவனத்திற்கு வராது. பாருங்கள், 1000 பேர் உதவி செய்கிறார்கள், யார் நன்றாய் உதவி செய்தார்கள் யார் நன்றாய் உதவி செய்யவில்லை என்று அங்கீகரிக்கும் அளவிற்கு இந்த உலகத்திற்கு திராணி கிடையாது, நேரம் கிடையாது, அதற்குரிய அழைப்பும் கிடையாது. ஆண்டவர் பாருங்கள் எத்தனை கோடி மக்கள் மத்தியிலும், கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே நோவா உத்தமனாக இருந்தான். அதை கர்த்தருடைய கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. நீ எந்த கூட்டத்தில் இருந்தாலும் நீ செய்கிற நன்மையை பார்க்கும்படி கர்த்தர் உன்னிப்பாய் கவனித்து கொண்டிருக்கிறார். உன் நீதியை கவனிக்கும்படி உன்னிப்பாய் கவனித்து கொண்டிருக்கிறார். உலகத்தையே அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்த தேவாதி தேவன் ஒரு நபரை கண்டார். ஓ, ஒரு உத்தமன் இருக்கிறானே, இவர்களோடு சேர்ந்து அவர்களை அழிக்கிறது எப்படி? ஒரு நீதிமான் இருக்கிறானே, இவர்களோடு சேர்ந்து அவர்களை அழிக்கிறது எப்படி? என்னோடு கூட சஞ்சரிக்கிற நோவா இருக்கிறானே, எப்படி நான் இந்த உலகத்தை அவரோடு சேர்த்து அழிப்பேன்? ஆகவே நோவாவிற்கு நான் விசேஷமாக ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று நோவாவை காப்பாற்றுகிறதற்கென்று கர்த்தர் பிரயோஜனம் செய்த ஆயுதம் அஸ்திரம் என்று சொல்வார். பெரிய ஒரு ஆயுதம் தான் கிருபை. கிருபை என்றால் என்ன? கிருபை அது விதிவிலக்காய் உன்னை ஆசீர்வதிக்கிறது. வாட் இஸ் கிரேஸ்? கிரேஸ் பிளஸ்ஸஸ் யூ பை எக்ஸப்ஷன். வேர்ல்ட் மே சே யுவர் லைஃப் இஸ் கான், பட் கிரேஸ் வில் சே யுவர் லைஃப் வில் ஸ்டார்ட் ஃப்ரெஷ் பிகினிங். த வேர்ல்ட் மே சே யூ லூஸ் எவ்ரி திங், பட் கிரேஸ் வுட் டிக்ளேர் யூ ஆர் கோயிங் டு கெயின் எவ்ரி திங். வேர்ல்ட் மே சே திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த ரோட் ஃபார் யூ, யூ கெனாட் மூவ் ஃபார்வர்ட், யூ ஆர் ஸ்டக் இன் பிட்வீன் because of your fault or somebody's fault, you are finished. But grace will say, no, let us have a new beginning. உலகம் சொல்லும் உன் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி, கிருபை சொல்லும் நான் உனக்கு வாழ்க்கை தருகிறேன் என்று, உலகம் சொல்லும் உன் வியாதி உன்னை தின்றுவிடும் என்று சொல்லி, கிருபை சொல்லும் நான் உனக்கு சுகம் கொடுக்கிறேன் என்று, உலகம் சொல்லும் உன் தப்பினாலோ மற்றவர்கள் தப்பினாலோ நீ நெருக்கடியில் இருக்கிறாய், உனக்கு விமோச்சனமே கிடையாது, மீட்பே கிடையாது என்று சொல்லும், கிருபை சொல்லும் நீ கவலைப்படாதே, உனக்கு நான் வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறேன் என்று சொல்லி, கிருபை விதிவிலக்காய் உன்னை ஆசீர்வதிக்கும். ஐயா, கர்த்தருக்கண்டு ஊழியம் செய்யும் பொழுது, கர்த்தருக்கண்டு அர்ப்பணித்து நம் வாழ்க்கையை நடத்தும் பொழுது, அப்போஸ்தலர்கள் ஒரு மனதோடு தங்கள் முழு பலத்தோடும் முழு வைராக்கியத்தோடும் தங்களுக்குண்ட எல்லா ஆஸ்திகளையும் சேர்த்து கொண்டு ஒன்றே ஒன்று செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோரும் மேலும் பரிபூர்ண கிருபை இருந்தது. அதே கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. அது விதிவிலக்காய் உங்களை ஆசீர்வதிக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கிருபை உங்களை ஆசீர்வதிக்கும். எல்லா விதங்களிலும் இந்த உலகத்தின் இயற்கை நீதிகளுக்கு விரோதமாய் கிருபை உங்களை ஆசீர்வதிக்கும். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பரிபூர்ண கிருபையை அவர்களுக்கு கொடுத்தார். நோவாவிற்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. உலகம் எல்லாம் அழிந்தது, ஆனால் நோவாவும் உடைய சந்ததியும் வாழ்ந்தார்கள். ஐயா, கிருபை விதிவிலக்காய் நம்மை ஆசீர்வதிக்கும். 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்க தேசத்திற்கு போகும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ ஒரு நண்பர் என்ன காலை சாப்பாடு கூப்பிட்டார். இந்த ஆப்பிரிக்க நாட்டுக்கு போனால் நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அவ்வளோ சாப்பாடு, உபசரிக்கிறதுல அவங்கள மிஞ்ச முடியாது, ஆட்கள் முடியாது. மேஜை முழுக்க சாப்பாடு. காலையில் சாப்பாடு தானேயா, ஏதோ ரொட்டியும் காப்பிக்குன்னு வந்தால் இவ்வளோ இருக்குது. அப்போ சாப்பாடெல்லாம் தயாராகிடுச்சு, ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட போகிறோம். பாஸ்டருக்கு என்னுடைய நண்பருக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஃபோனில் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தார், ஒரு முகம் நாடியே மாறிப்போச்சு. கொஞ்ச நேரம் கழித்து ஃபோன் முடித்த உடனே, பேசி முடித்த உடனே சொன்னார், பாஸ்டர் நீங்கள் சாப்பிட்டுட்டுருங்க, நான் இந்தா வந்துடுறேன், அவசரமாக ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் சொன்னேன், எப்படியா ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இப்போ நீங்கள் என்னை தனியாக விட்டு போகிறீங்களே அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை, ரொம்ப அவசரம், நான் போகணும். நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் ஃபோன் வந்துச்சு, ஏதோ அவசரம்னு, என்ன அவசரம் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், சிறு பிராயத்திலேருந்து, குழந்தை பிராயத்திலேருந்து என்னுடைய நண்பனும் நானும் ஒன்றாய் வளர்ந்து வருகிறோம். பள்ளிக்கூடத்திற்கு ஒன்றாய் போனோம், விளையாடினோம், ஒன்றாய் விளையாடினோம், கல்லூரிக்கு ஒன்றாய் போனோம். நான் வேத கலாசாலைக்கு போய் போதகராய் மாறினேன். அவன் அரசாங்க உத்தியோகத்துக்கு போய் ஒரு போலீஸ்காரனா, காவல் அதிகாரியாய் மாறினான். இன்று அதிகாலை என்ன நடந்தது என்று தெரியவில்லை, தன் கையில் இருந்த துப்பாக்கி எடுத்துக்கொண்டு அவன் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறான், சுட்டு விட்டான். ஒரு பக்கம் ஆரம்பித்த குண்டு தலையை தொலைத்து கொண்டு மறுபக்கம் வந்துவிட்டது. இப்போ மருத்துவமனையிலே ரொம்ப அபாய கட்டத்தில் இருக்கிறாங்க. என் நண்பன் உயிரோடு இருக்கும் பொழுது போய் பார்க்கணும். நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்குள்ளே ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் மனசு கேட்காது. அதனால் பாஸ்டர் நான் போகிறேன். அப்போ நான் சொன்னேன், நானும் வரேன் பிரதர். சொன்னார், அந்த இடம் சரியாக இருக்காது, சூழ்நிலை சரியாக இருக்காது, மருத்துவமனைகள் வித்தியாசமாக இருக்கும், இது ரொம்ப அபாய கட்டத்தில் இருக்கார், தன்னைத்தானே சுட்டு கொண்டார், ரத்தமும் சகதியுமாக இருக்கும், நீங்கள் வர வேண்டாம்னார். நான் சொன்னேன், இல்லையா நானும் வரேன். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். போய் அவருடைய நண்பர் இருக்கிற இடத்த போய் பார்த்தா அவங்க பிணவரை பக்கத்தில் இருக்குது, மார்ச்சுவரி பக்கத்தில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு இரும்பு டேபிளில் அவர் கடத்தி வச்சுருக்காங்க. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வெள்ளை பேண்டேஜ், ரத்தம் அப்படியே பீரிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. மருத்துவர்கள் சொல்கிறாங்க, என்ன செய்கிறதுனே தெரில, இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு குணமளிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன யுக்தி இருக்குதுன்னு தெரியல, ஏன்னா இந்த பக்கம் நுழைஞ்ச குண்டு இந்த பக்கம் வந்துருச்சு. அதனால் அவருடைய ஜீவன் தானாக போகட்டும்னு அப்படியே விட்டுருக்குறோம், ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. இப்போ நாங்கள் சொன்னோம், ஐயா நாங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணட்டுமானோம். ஐயா உங்களுக்கு கேலி பண்ணுறதுக்கு இடம் இல்லையா, நேரங்காலம் இல்லையா ஐயா, ஒரு மனுஷன் செத்துக்கிட்டு இருக்கிறான், இப்போ போய் ஜெபம் பண்ணுறேன்றீங்களே. அப்போ என் நண்பர் சொன்னார், ஐயா இவர் வெளியூர்லேருந்து வந்திருக்கார், ரெண்டு நாள் தான் அங்கே இருக்கிறாரு, நாளைக்கு போகிறார், ஏதோ ஆசைப்படுறாரு, கொஞ்சம் ஜெபம் பண்ண சொல்லு விடுங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு வேண்டாம் விருப்பம் அவங்க, சரி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நம்ம கையை அவருடைய சிரஸில் வைத்து, ரத்தம் படிந்த சிரஸ், ஆண்டவரே உம்முடைய கிருபையை முன்னிட்டு நான் மன்றாடுகிறேன்ப்பா, விதிவிலக்காய் ஆசீர்வதிக்கிற கிருபை ஆண்டவரே, இந்த மகனுக்கு ஒரு ஜீவனை தார். நான் அந்த தேசத்துக்கு வரும்பொழுது இது போன்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு நபரை பார்ப்பேன்னு எனக்கு தெரியாது. காலையில் சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுதும் தெரியாது. திடீரென்று ஒரு ஃபோன் வந்துச்சு, இன்றைக்கி நாங்கள் இருக்கிறேன், ரெண்டு நாள் கழித்து நான் நினச்சாலும் அந்த ஊரில் இருக்க முடியாது சுவாமி, ஏதோ ஒரு காரணத்துக்கு நாங்கள் இருக்கிறேன், இவருக்காக ஜெபம் பண்ணுறப்பா, இரக்கம் பாராட்டும் சுவாமி. மருத்துவர்கள் சொல்கிறார்கள் முடியாது என்று, ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் இறங்கும் சுவாமி என்று ஜெபம் செய்து. பக்கத்தில் இருந்த மருத்துவர்கள் தாதிமார்கள்லாம் சிரித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி ஜபிச்சு விட்டு வெளியில் வந்துட்டோம். ஒரு அரை மணி நேரம் வெளியில் மறுபடியும் காத்திருந்தோம். என் நண்பர் சொன்னார், இன்னொரு முறை என்னுடைய நண்பரை நான் பார்த்துடுறேன், உயிரோடு இருக்கும்போது மறுபடியும் ஒரு ஹலோ சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி போனார். போனவர் ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் வந்தார். நான் சொன்னேன், என்ன பிரதர் இவ்வளோ நேரம் ஆச்சு, நல்லா இருக்கிறார நண்பர்னு. அவர் சொன்னார், நான் போனேன், போயிட்டு அவனை ஒரு உரிமையில் நான் சத்தம் போட்டேன், ஏண்டா உனக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, நான் ஒரு நண்பன் இருக்கிறேன், நானே ஒரு பாஸ்டரு, ஏதாவது பிரச்சனைனா ஏன்ட சொல்ல தொலைக்க வேண்டியது தானே, எதுக்கு நீ இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்துக்கிட்டு உன்னையே சுட்டுக்கிட்டேன்னு சொல்லி அவனை நான் சத்தம் போட்டேன். என்னுடைய வேதனையை நான் அப்படியே சத்தம் போட்டேன், சத்தம் போட்டு சொன்னேன். திடீரென்று யாரும் எதிர்பாராத வண்ணம் அசைவில்லாமல் படுத்திருந்த என் நண்பன் தன் கையை தூக்குனார். தூக்கிட்டு சொன்னார், டே எனக்கு ஆலோசனை சொல்கிறதுலாம் இருக்கட்டும், நீ ஆப்பிரிக்காவில் எப்படி கார் ஓட்டுறன்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியும், நீ பத்திரமாக ஓட்டு அப்படின்னு ஒரு சொல்கிற. மருத்துவர்கள் பார்த்தார்கள், அடடா இதுக்காக தான் நாங்கள் காத்துட்ருந்தோம், ஞாபகப்படுத்தி பேசுகிறாரு, ஆலோசனை சொல்கிறாரு, ஏதாவது ஒன்று செய்யலாம் என்று சொல்லி அவரை மருத்துவ சிகிச்சைக்கு நிறைய அழைத்து சென்றார்கள். வெளியில் வந்து சொன்னார், ஒரே சந்தோஷம் எல்லாருக்கும். அடுத்த நாள் நான் கிளம்பி வந்துட்டேன். 4 மாதம் கழித்து ஜெர்மனியில் ஒரு கருத்தரங்குக்கு போயிருந்தேன். அங்கே காலை சாப்பாட்டுக்கு அந்த ஹோட்டலில் சாப்பாடு ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு டேபிளில் போய் உட்காந்தேன். அப்படி உட்காந்துட்டு அப்படி நிமிந்து பார்த்தா எதிரில் ஆப்பிரிக்க பாஸ்டர் உட்காந்துருக்கேன். நான் சொன்னேன், என்ன பாஸ்டர் நீங்கள் வந்திருக்கிறீங்க, நானும் கான்ஃபரன்ஸ் தான் வந்திருக்கிறேன். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சொன்னேன், என்ன பாஸ்டர் ஃபோன் எதுவுமே வரலையா அப்படின்னு கேட்டேன். அப்போ உடனே எனக்கு அவர் புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுக்கிட்டு சொன்னார், பிரதர் உங்களுக்கு நான் ஃபாலோஅப் சொல்லலை, என்ன நடந்தது என் நண்பருக்குன்னு சொல்லிட்டு. மருத்துவர்கள் சிகிச்சைக்காக கொண்டு போனாங்க. இந்த சிகிச்சைக்கு பரிபூர்ண ஒத்துழைப்பு அவருடைய சரீரம் கொடுத்தது. இன்று ஒரு நடமாடும் ஒரு அற்புதமாக ஆப்பிரிக்க தேசத்தில் அந்த போலீஸ்கார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹாலலூயா. கிருபை விதிவிலக்காய் ஆசீர்வதி. எனக்கு அன்பான தேவ ஜனம், இன்றும் என் பாதை அடைபட்டு விட்டது, என் வாழ்க்கை முன்னேற முடியவில்லையே, இனி எப்படி நான் முன்னேறுகிறது, எனக்கு இடது பக்கம் வலது பக்கம் என்று சொல்லி எல்லா இடத்திலும் அடைப்பு இருக்கிறது, நன்மைகளை பெற்றுக்கொள்கிறதற்கு இன்னும் நான் ஏன் தாமதமாக இருக்க வேண்டும், என்னுடைய ஜப விண்ணப்பத்திற்கு இன்னும் ஏன் பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி தேவ சமூகத்தில் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் இன்று உங்களுக்கு சொல்கிறார், கிருபை அது விதிவிலக்காய் உங்களை ஆசீர்வதிக்கும். கிரேஸ் வில் பிளஸ் யூ பை எக்ஸப்ஷன். விதிவிலக்காய் உங்களை ஆசீர்வதிக்கும். அப்போ சில எல்லோரும் கிறிஸ்து இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து பலமாய் சாட்சி பகிர்ந்தார்கள். அவள் எல்லோரும் மேலும் பரிபூர்ண கிருபை இருந்தது. அதே கிருபை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த கிருபையை பெற்றவர்களாய் நாம் தொடர்ந்து கர்த்தருக்கென்று ஏதாயிலும் ஒரு விதத்தில் நம்மால் இயன்றதை ஆண்டவருக்கு செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? சற்று நேரம் எழுந்திருப்போம். அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர், அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர். அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர், செயலிலே உன்னதமானவர், செயலிலே உன்னதமானவர், செயலிலே உன்னதமானவர், செயலிலே உன்னதமானவர். அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர். அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர், செயலிலே உன்னதமானவர், செயலிலே உன்னதமானவர், செயலிலே உன்னதமானவர், செயலிலே உன்னதமானவர். ஆராய்ந்து முடியா காரியங்களையும் எண்ணி முடியா அதிசயங்களையும், ஆராய்ந்து முடியா காரியங்களையும் எண்ணி முடியா அதிசயங்களையும், அற்புதர் இயேசு செய்திடுவார், அற்புதர் இயேசு செய்திடுவார், அற்புதர் இயேசு செய்திடுவார், அற்புதர் இயேசு செய்திடுவார். அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர். அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர், செயலிலே உன்னதமானவர், செயலிலே உன்னதமானவர், செயலிலே உன்னதமானவர், செயலிலே உன்ன உன்னதமானவர் செயலிலே உன்னதமானவர் செயலிலே உன்னதமானவர் அற்புதர் இயேசு கடந்து வந்திருக்கிறார். அதிசயர் இயேசு கடந்து வந்திருக்கிறார். எஜமானாம் இயேசு இப்பொழுது கடந்து வந்திருக்கிறார். என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கட்டும், என்னை குறித்து சாட்சி சொல்லும் என் பிள்ளையை ஆசீர்வதிக்கட்டும், என்னை பற்றி அறியாத ஜனங்களுக்கு தன்னால் இயன்றதை உத்தமத்தோடும் உண்மையோடும் நீதியோடும் அர்ப்பணிப்போடும் செயலாற்றுகிற என் பிள்ளையை ஆசீர்வதிக்கட்டும் என்று உன் எஜமானராக இயேசு இங்கு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதம் கரம் இப்பொழுது கடந்து வந்திருக்கிறது. அவர் உன்னை கிருபையினால் ஆசீர்வதிக்கும்படிக்கு விதிவிலக்காய் ஆசீர்வதிக்கும்படி அவர் வந்திருக்கிறார். என கண்பான தேவ ஜனமே, இன்றும் இந்த உலக நீதியின்படி எந்த நன்மை உனக்கு தடைபட்டு இருக்கிறதோ அதையெல்லாம் கொடுக்கும்படி கர்த்தர் இப்பொழுது வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். தடைகளை உடைத்து போடுகிறவர், உனக்காக முன்பாக நடந்து செல்லும்படிக்கு இயேசு வந்திருக்கிறார். உனக்கு முன்பாக எத்தனை மதில் சுவர்கள் கட்டப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய கரம் அதை உடைத்து சுக்கு நூறாய் மாற்றி உனக்கு பாதையை கொண்டு பண்ணுகிற தேவன் கர்த்தர் உனக்கு முன்பாக வந்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு முன்பாக வந்திருக்கிறார். நித்தியமாய் உன்னை நடத்தும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். உன் பாதை உனக்கு முன்பாக கோணலாய் இருக்கிறதா, செவ்வையாய் மாற்றும்படி இயேசு வந்திருக்கிறார். இது உனது அற்புதத்தின் நேரம், அதிசயத்தின் நேரம். என்ன தேவை, என்ன தேவை? தேவ சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிற நேரம். கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்கிறார்கள், கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தருடைய அதிசயத்தின் கரம் ஒவ்வொருவர் அருகிலும் வந்து நிற்கிறது. உன் அதிசயத்தின் நேரம். கேட்டு பெற்றுக்கொள், கேட்டு பெற்றுக்கொள், கேட்டு பெற்றுக்கொள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன இயேசு ராஜா உன் அருகில் வந்திருக்கிறார். கேட்டு பெற்றுக்கொள். என்ன இயற்கைக்கு விரோதமான பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறது? எனக்கு இந்த உலகத்திலே இதற்கு தீர்வே இல்லை என்று சோர்ந்து வந்திருக்கிறாயா? இயேசு உனக்கென்று ஒரு விசேஷித்த தீர்வை இன்று உருவாக்கி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் உன் அற்புதத்தை. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. அற்புத கரம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு தேவையான அற்புதத்தை கொடுத்த தயவிற்காக ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகரின் கிருபை நிறைந்த நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறேன். தனிப்பட்ட வாழ்வு, குடும்ப வாழ்வு, பிள்ளைகளின் வாழ்வு, பொருளாதார வாழ்வு, அலுவலக வாழ்வு, ஊழிய வாழ்வு, எதிர்கால திட்டங்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். இந்த பிள்ளைகள் நாளுக்கு நாள் பெருகுவார்களாக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய கிருபை நிரம்பி வழிவதாக சுவாமி ஆசீர்வதிக்கிறேன். அப்போ இப்பொழுதும் சுவாமி வியாதிப்பட்டிருக்கும் இந்த பிள்ளைகளுக்காக வருகிறேன். திருச்சபையிலே வியாதிப்பட்டிருக்கும் இந்த பிள்ளைகளுக்காக வருகிறேன். இங்கு வியாதியின் நிமித்தம் வர இயலாத இருக்கும் இந்த பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறேன். இயேசு இரட்சகரின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே தேவனுடைய சுகம் அளிக்கும் வல்லமையை கட்டவிழ்க்கிறேன் சுவாமி. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரையில் நாடி நரம்புகள் தசைகள் எலும்புகள் இரத்த நாளங்கள் இயேசு இரட்சகரின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே நீ புது பலத்தை பெற்றுக்கொள். சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. எல்லா வலி வேதனைகள் ஒழிந்து போவதாக, எல்லா அழுத்தங்கள் ஒழிந்து போவதாக. சரீரத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா கிருமிகளையும் இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே சுட்டரிக்கிறேன் சுவாமி. எல்லா வியாதி கிருமிகளும் ஒளிந்து போவதாக. பரிபூர்ண சுகத்தை வைக்கிறேன். உலகத்தின் உச்சிதமான பட்டணத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனாலும் சுவாமி, பொருளாதார நெருக்கடியினால் இருக்கிறவர்கள் ஏராளம் ஏறும். இப்பொழுதும் சுவாமி, பொருளாதார நெருக்கடியினால், பைனான்சியல் ப்ராப்ளத்தினால் தேவன் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று ஏங்கி நிற்கும் இது பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறேன். இயேசு இரட்சகரின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே வானத்தில் இருக்கும் நல்ல பொக்கிச சாலையம் அது பிள்ளைகளுக்கு திறக்கிறேன் சுவாமி. வழி உண்டாவதாக, வழி உண்டாவதாக, வழி உண்டாவதாக. இந்த தேசத்திலே ஸ்திரமா இருக்கிறதற்கு, செழிப்பா இருக்கிறதற்கு, கனத்துடனும் கௌரவத்துடனும் இருக்கிறதற்கு, எதிர்கால வாழ்வை செம்மையாய் நடத்துகிறதற்கு ஏதுவான அத்தனை தேவைகளையும் சந்திக்கும்படி கர்த்தர் பரலோகத்தின் வாசல்களை திறந்தருளும் சுவாமி. ஆசீர்வதியும் ஐயா, ஆசீர்வதி. திருச்சபை ஆசீர்வதிக்கிறேன். நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் ஆண்டவரே, இந்த சுவிசேஷ தீபத்தை எடுத்துக்கொண்டு இவர்கள் செய்கிற ஊழியம் ஏராளம் ஏராளம் இல்லை. நூற்றுக்கணக்கான ஊழியர்களை ஆதரிக்கிறார்கள். திறப்பின் வாசலில் நிற்கிறதற்கு ஒருவனை தேடினேன் என்று அங்கலாய்க்கும் உடைய குரலை கேட்டு இதோ நாங்கள் இருக்கிறோம் என்று திருச்சபை நிற்கும் இந்த ஊழியத்தை வரும் நாட்களிலே இன்னும் பெருகப்படும். விசேஷமாக ஆண்டவரே, தன்னார்வ தொண்டர்களுக்காக, வாலண்டியர்ஸ்க்காக ஜபிக்கிறேன். இந்த திருச்சபைக்கு இசை ஊழியம், ஆராதனை ஊழியம் மற்றும் உதவி ஊழியம், ஒத்தாசை ஊழியம் என்று, சிறுவர் பள்ளி ஊழியம் என்று சொல்லி, மருத்துவ ஊழியம் என்று சொல்லி, தன்னார்வ ஊழியர்கள், விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் ஜபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீ நிறைவாய் ஆசீர்வதியும் ஐயா, நிறைவாய் ஆசீர்வதியும் ஐயா. அப்போஸ்தலர்கள் உம்முடைய நாமத்தை வல்லமையாயவர்கள் சாட்சி பகிர்ந்த பொழுது பரிபூர்ண கிருபையை கொடுத்து ஆசீர்வதித்தீரே. ஒன்றும் குறைவுபடவில்லையே, ஒன்றும் குறைவுபடவில்லையே. அதே போல சுவாமி, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்றும் குறைவுபடாமல் இருப்பதாக, ஒன்றும் குறைவுபடாமல் இருப்பதாக, ஒன்றும் குறைவுபடாமல் இருப்பதாக. பரிபூர்ண கிருபை, பரிபூர்ண கிருபை என்றென்றும் ஆளுகை செய்யும்படிக்கு இயேசு இரட்சகரின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.